நேர்காணல். ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ஒருவரின் பகிர்வு, பாகம் ஒன்று. அன்பர்களே, திருவாளர் சே. ஆரக்கிசாமி அவர்கள் சென்னையில் காவல்துறையில் 34 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்றிருப்பவர். இன்று இவரின் அனுபவத்தை கேட்போம். வணக்கம் திருவாளர் ஆரக்கிசாமி அவர்களே.
வத்திக்கான் வானொலி பிரிவிற்கு என்னுடைய வணக்கங்கள்.
தாங்கள் காவல்துறையில், அதுவும் சென்னையிலேயே 34 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கின்றீர்கள்.
ஆமாம்.
இந்த ஆண்டுகளில் தங்களுக்கு நிறைய அனுபவம் கிடைத்திருக்கும், இந்த அனுபவத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்களேன்.
என்னுடைய பெயர் சே. ஆரோக்கியசாமி. நான் இந்திய நாட்டின் சென்னை காவல்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஓர் தலைமை காவலன். இதில் நான் தலைமை காவலனாகவே ஓய்வு பெற்றேன் என்பதை அடியிட்டு காட்ட விடைகின்றேன். அதற்கு காரணம், நான் நேசித்த என் துறையும் அதில் நான் காட்டிய நேர்மையும் தான். 1971 மார்ச் திங்கள் பணியில் சேர்ந்து 34 ஆண்டுகள் பணியாற்றி 2005 மார்ச் திங்கள் ஓய்வு பெற்றேன். என் பணியில் நேர்மை மிகவும் அடிப்படையான ஒன்று. இது அனைத்து காவல்துறைக்கும் பொருந்தும். சட்டம் ஒழுங்கு துறையில் 20 ஆண்டுகள் பணியாற்றிய போது கடும் சிக்கல்களை அனுபவித்தேன். உதாரணமாக, கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதில் முனைப்பு காட்டிய போது கள்ளச்சாராயம் விற்ற பெண் தன்னை கள்ளச்சாராயம் விற்க விடவில்லை என்ற ஒரு காரணம் காட்டி 1979 சென்னையில் கள்ளச்சாராயம் விற்றவர்களை தன்னுடன் சேர்த்து கொண்டு பொதுமக்கள் முன் நான் தவறு இழைத்ததாக நாடகமாடினார். நான் எதற்கும் தயங்காததால், நேர்மையோடு செயல்பட்டதால் அவர் சிறைக்கு சென்று தண்டனை அனுபவித்த பின் என் முன் வந்து இரு கைகளையும் பிடித்து கும்பிட்டு தான் விற்ற கள்ளச்சாராய வியாபாரத்தை கைவிட்டு விட்டார். தான் உழைத்து முன்வர பூ வியாபாரம் செய்து பிழைப்பை நடத்தினார். 1981 சென்னையில் உள்ள D4 காவல் ஜாம்பஜார் காவல் நிலையத்தில் இதற்கு முன் வயிற்று பிழைப்பிற்கு வழியற்ற நிலையில் வாழ்ந்த ஒரு நபர் இருந்தார். பின்பு பல கோடி பணம் கள்ளச்சாராயத்தால் சம்பாதித்தார். அவருக்கு என் நேர்மைத்தனம் பிடிக்கவில்லை. எனவே என்னை கொல்ல 13 நபர்களை ஒரு கோவில் மண்டபத்தில் தங்க வைத்திருந்தார். என்னை தாக்கும் முன் பொதுமக்களில் ஒரு நபர் நண்பர் தந்த தகவலின் பெயரில் அவர்களை நான் தனியாக சென்று கைது செய்தேன். இதனை குறிப்பிடுவது என் பெருமைக்காக அல்ல, மாறாக இதுபோன்று நேர்மையாக உழைக்கும் அடித்தள காவலர்களில் பலர் இந்நிலைக்கு ஆளாக்கப்படுகின்ற உண்மையை உலகறிய வேண்டும் என்பதுதான் என் எண்ணம். இதுபோன்ற நேர்மையான காவலர்கள் சூழ்ச்சியால் பாதிக்கப்பட்டு இன்றளவும் உயிர் நீத்து கொண்டுதான் உள்ளனர் என்பது யாரும் மறுக்க முடியா உண்மை. சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் பணியாற்றிய போது அனைத்துவித குற்ற பின்னணியிலும் சிக்குண்ட ஒரு நபர் என்னுடன் பணியாற்றிய காவலை தாக்கிய போது தனிநபராக சென்று மடக்கி பிடித்து கைது செய்கையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் அந்த குற்ற நபரை விடுவியுங்கள் என்று வற்புறுத்தினார். அவரிடம் என் கொள்கையை விட்டுவிடாமல் ஒரு சில வினாக்கள் எழுப்பி தங்களை தாக்கினால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது பின்வாங்கினார் அந்த சட்டமன்ற உறுப்பினர். அந்த குற்றவாளியை சிறையில் அடைத்தேன். பல வேளைகளில் பெரிய தவறுகள் நடைபெறுவதற்கு மறைமுக நேர்முக காரணமாக காவலர்களும் இருந்தார்கள் என்பதை நான் மறைக்கவோ மறுக்கவோ இயலவில்லை. காரணம், என்னிடம் பலம் உண்டு. உதாரணமாக, கஞ்சா அபின் போன்ற போதைப் பொருட்கள் கடத்த பலரின் கைக்கூலிகளாக காவலர்கள் இருந்துள்ளனர். இவர்கள் மத்தியில் நன்மைக்காகவும் நேர்மைக்காகவும் உழைத்தவர்களை பற்றி நான் கூறவே ஆசிக்கின்றேன். 1991 D1 காவல் நிலையத்தில் பணிபுரிகையில் அன்றைய சிறப்பு காவல் படைத்தலைவராக இருந்த உயர்திரு விஜயகுமார் IPS அவர்களை பற்றி நான் கூறியே ஆக வேண்டும். இவர் சாதாரண கடைநிலை ஊழியரின் அறிவுரையையும் கேட்கக்கூடியவர், நேர்மையானவர், அனைவரிடமும் மதிப்புடன் நடக்கக்கூடியவர். தனக்கு மிகவும் பிடித்த நேர்மையான ஊழியர்களின் பெயர்களை மறக்காமல் கூறும் மனம் படைத்தவர். நான் அப்பொழுது கூறிய பரிந்துரையின் பெயரில் முதல்வர் பயண வழிகளில் இருந்த மிக பெரும் பட்ட மரக்கலைகளை அகற்றி பாதுகாப்பினை ஊக்குவிக்க சொன்னபோது, சாமானிய மனிதன் கூறும் நல்ல கருத்தை கேட்கும் நல்ல மனம் கொண்ட காவலர்கள் இவரை போன்று இன்றும் பலர் உண்டு. நுண்ணறிவு பிரிவில் பணிபுரியும் போது 1996 பொது தேர்தலில் யார் வெற்றி பெறுவர் என்று என்னிடம் கேட்டபோது, உண்மை அறிக்கை தாக்கல் செய்ததை என்னை துறையிலிருந்தே துரத்தி விடுவோம் என்று உயர் அலுவலர்கள் என்னை மிரட்டினர். ஆனால் நான் யார் வெற்றி பெறுவார் என்று அறிக்கை அளித்தேனோ அந்த அறிக்கை பெற்று முதல்வர் ஆனவுடன் என்னை விட்டுவிட்டனர். இப்படியும் நிகழும் நிகழ்வுகள் உண்டு. தமிழகத்தில் லாட்டரி சீட்டு என்னும் மறைமுக தமிழக அரசு சூதாட்டத்தை நிறுத்த நுண்ணறிவு பிரிவு என்று சொல்லப்படும் இன்டெலிஜென்டில் பணியாற்றிய போது, அதனால் பெண்களும் மழலைகளும் பாதிக்கப்படுவதை தடுக்க ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்தது. இதை பற்றி அறிக்கை துணிவுடன் தாக்கல் செய்தவன் நான் என்பதையும் பணிவோடு இங்கு பதிவு செய்கின்றேன். அதனை ஏற்ற அன்றைய முதல்வர் ஜெயலலிதா உடனடியாக அந்த லாட்டரி முறையையே முற்றிலும் தமிழகத்திலிருந்து அகற்ற ஆணை பிறப்பித்தார். இதனால் பல காவல் ஆய்வாளர்களின் கடும் பாய்ச்சல்களுக்கு உட்படுத்தப்பட்டேன். 2005 மார்ச் மாதம் முறையாக பணி முடித்து ஓய்வு பெற்றேன். அப்படுக்கின்றி ஒரு தலைமை காவலனாகவே நான் காவல்துறையில் பதவி உயர்வு தேர்வில் வெற்றி பெற்றும் எந்த பதவி உயர்வும் கிடைக்காமல் 13 ஒரே நிலையில் இருந்தேன். இதற்கு காரணம் என் நேர்மை பணி தூய்மைதான் என்பதையும் பதிவு செய்கின்றேன். காவல் அமைச்சு பணியாளர்களுக்கு நான் யாருக்கும் கையூட்டு கொடுக்காத நிலையில் என் ஓய்வு ஊதியம் 2 எனக்கு வழங்கப்படவில்லை. அதனால் என் குடும்பமும் மன உளைச்சலிற்கு ஆளானது. எனது கடுமையான விண்ணப்பம் கண்ட அன்றைய ஆணையர் திரு நடராஜ் எனக்கு உடனடியாக ஓய்வூதியம் வழங்க ஆணையிட்டார். இவைகளை உலக புகழ்பெற்ற வத்திக்கான் வானொலியில் கூறுவது நேர்மையாக பணியாற்றுபவர்களுக்கு வரும் நிலையை எடுத்து கூறவே இறுதியாக குறிப்பிட வேண்டிய ஒன்றையும் ஒரு முழக்கமாக குறிப்பிடுகின்றேன். உலகில் தலை சிறந்த காவல்துறை இன்றைய அரசியல் கட்சிக்காரர்களால் செயல்பட முடியாமல் தவிக்கிறது. அரசியல் கட்சிகளில் யார் என்பதல்ல, எல்லா அரசியல் தலைவர்களும் தங்கள் வருவாயை முறையற்ற முறையில் பெருக்கிக் கொள்ள காவல்துறையை சாடுவது நாட்டையே வெறுமைப்படுத்தும். இதில் நேர்மையாளர்களுக்கு பரிசு ஓய்விற்கு பிறகு மன அமைதி, குடும்ப ஒழுக்கம், நிறைவான தலைநிமிர்ந்த வாழ்வு, அவர்கள் நேர்மையை காணும் இறைவன் அப்படிப்பட்டவர்களின் குடும்பங்களை முழுமையாக ஆசீர்வதிக்கின்றார், புனிதப்படுத்துகின்றார். அதற்கு என் குடும்பம் ஒரு சான்றே.
திருவாளர் ஆரகிசாமி அவர்களே, கத்தோலிக்கர் என்ற முறையில் இந்த பணியை எப்படி செய்தீர்கள்?
இளம் வயதிலேயே என்னுடைய பெற்றோர்கள் கத்தோலிக்கர்கள். அவர்கள் என்னை கத்தோலிக்க முறையில் வளர்த்ததே இதற்கு முதன்மை காரணம். அவர்களுடைய பண்புகளை நான் இளம் வயதில் பெற்றிருந்தேன். அதனால் எளியவர்களுக்கும் வறுமையில் உட்பட்டவர்களுக்கும் எந்தவித இடரும் வரக்கூடாது என்பதற்காக என்னுடைய பணியில் இந்த கத்தோலிக்கத்தை மனதுக்குள் ஏற்றுக்கொண்டு செயல்பட்டேன்.
தாங்கள் ரோமையில் திருத்தந்தையை பார்த்திருக்கின்றீர்கள், அந்த அனுபவம் எப்படி இருந்தது?
இது இறைவனால் வழங்கப்பட்ட ஒரு நிகழ்வாகவே கருதுகின்றேன். இந்த திருத்தந்தையை பார்ப்பதற்கு இறைவன் கொடுத்த கொடை. இதில் இறைவனைத்தான் போப்புவாக பார்த்தோம். ஏனெனில் போப்பு ஒரு நிமிடம் நின்று எங்களோடு எந்த நாட்டை சார்ந்தவர்கள் என்று கேட்டு இந்தியர்கள் என்று சொன்னவுடன் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று எங்களிடம் தெளிவாக தன்னுடைய விண்ணப்பத்தை வைத்தது. எங்களுக்கு இதன் வழியாக உலகத் தமிழர்களுக்கு இது ஒரு மிக பெரும் நன்றி அறிவிக்கும் நிலை.
ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திருவாளர் சி ஆரக்சாமி அவர்கள் பகிர்ந்து கொண்டதை கேட்டும் இப்பகிர்வின் அடுத்த பகுதியை அடுத்த வாரம் இதே நேரத்தில் நீங்கள் கேட்கலாம்.
வசந்தம் வந்தாலும் இறைவா நீ வேண்டும், வறுமையில் தீந்தாலும் இறைவா நீ வேண்டும், வான்புகளெய்தாலும் இறைவா நீ வேண்டும், வான்புகளெய்தாலும் இறைவா நீ வேண்டும், வளமெல்லாம் சரிந்தாலும்
காவல்துறை அதிகாரி ஒருவரின் பகிர்வு. இந்த நேர்காணல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.